மௌனமாக ஜெயிப்போம். அமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேலும் ஒரு இல்ல ஆராதனையிலே நாம் அனைவரும் இப்பொழுது நம்முடைய இல்லங்களில் வீடுகளில் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றியோடும் ஸ்தோத்திரத்தோடும் இப்பொழுது இந்த ஆராதனையின் தொடக்கமாக ஒரு துதிகிதம் பாடுவோம். துதிகித எண் 34. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக தினந்தோறும் நாம் நம்முடைய இல்லத்திலே நாம் அனைவரும் குடும்ப சகிதமாக ஒன்று கூடி நாம் அவரை சேவிப்பதோடு அவருடைய திருவசனமான சங்கீத புஸ்தகத்தில் உள்ள வசனங்களெல்லாம் வாசிக்கவும் செய்யவும் எடுக்கவுமான ஒரு சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக நான் நம்புகிறேன், நாம் அனைவரும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மிகவும் தைரியத்துடனும் மிகவும் தெம்புடனும் மிகவும் ஆரோக்கியத்துடனும் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்கொண்டு வருவோம். காரணம், இந்த மற்றவர்களுக்கு, தேவன் இல்லாதவர்களுக்கு, அவர்களுக்கு இந்த உலகம் இப்பொழுது கவலையை கொடுக்கிறது. ஆனால் நமக்கு இந்த உலகம் வந்து ஒரு தற்காலிக வசிப்பிடம்தான். நம்முடைய குடியிருப்போ பரலோகம் என்று சொல்லப்பட்டதின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய காத்திருப்பு எல்லாமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரெண்டாம் வருகையை நோக்கி இருப்பதனாலும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மாயை. இது தற்காலிகம். இது காலையில் பூத்து மாலையில் உதிர்ந்து போகும் ஒரு மலருக்கு ஒப்பாக இருக்கிறது, ஒரு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது, ஒரு தூசாக இருக்கிறது என்று பல நிலைகளிலே இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை குறித்து நம்முடைய வேதம் நமக்கு போதித்திருக்கிறது. நம்முடைய சபையினுடைய கோட்பாடுகள் சத்தியம் நமக்கு போதித்திருப்பதனால் நாம் இந்த உலகத்தாரை போன்று இந்த காலகட்டத்தில் துக்கம்பட்டு கொண்டிருப்பதோ அல்லது இந்த வாழ்க்கையை கடக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பதோ நிச்சயமாக அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ மாட்டோம். ஆனாலும் கூட மனிதர்களாக வாழக்கூடிய நாம், சரீரத்தில் வாழக்கூடிய நாம், தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது நாம் மிக மிக சிறுமைப்பட்டவர்கள், மிக மிக சாதாரணமானவர்கள். இந்த உலகம், இந்த சுற்றுப்புறம், இந்த வாழ்க்கை நம்மை நெருக்கும். அப்படி நெருக்கப்படும் போது நாமும் ஒடுக்கப்படுவோம், நாமும் துன்பப்படுவோம், நமக்கும் வலி வரும், நமக்கும் அழுகை வரும், நமக்கும் துக்கம் எல்லாமும் வரும் என்கிற அடிப்படையில் நாம் இப்படியாக தினந்தோறும் அவரை நோக்கி நாம் இறைஞ்சவும் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கவுமான ஒரு வாழ்க்கையை இப்பொழுது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சங்கீத புஸ்தகங்களிலிருந்து நாம் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கீதமும் ஒரு ஜபமாக இருக்கிறது. அந்த ஜபத்தை நாம் வழக்கமாக செய்கிற ஜபத்தை காட்டிலும் இது மாறுபட்ட ஒரு ஜபம். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டே நாம் அவரை நோக்கி மேற்கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஜபமாக இந்த சங்கீதங்கள் இருக்கிறது. அப்படிதான ஒரு ஜப மனநிலையிலே இப்பொழுது ஒரு சங்கீத புஸ்தகத்தில் உள்ள ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை, உம்முடைய காரியங்களை மன்னிக்கணும், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரேவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுக்குள்ளும் நீங்களாக்கி மீட்டுவிடும். இந்த சங்கீதம், பெரும்பாலான சங்கீதம் தாவீது ராஜாவால் பாடப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது இந்த சங்கீத புஸ்தகத்திலே. அந்த வகையில் இந்த சங்கீதம் கூட தாவீதினுடைய ஒரு சங்கீதமாக இங்கே முன்னுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது பாடிய சங்கீதம் என்று பார்த்தால், ஏற்கனவே சொன்னது போல தாவீதினுடைய இக்கட்டான காலகட்டத்தில் அவருடைய எதிரிகள் அவரை மேற்கொள்ள, அவரை கொல்ல, அவரை துரத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய அந்த இக்கட்டுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று அவர் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற ஒரு ஜெபமாக இருக்கிறது. பாருங்கள், 25:2 அவர் சொல்லுகிறார், என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதேயும். இங்கே அவர் சத்துருக்களை பற்றி சொல்கிறார். இந்த சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு அப்படின்னா, அவரை ஜெயித்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன், நான் தாவீதை ஜெயிச்சிட்டேன், தோக்கடிச்சிட்டேன், அவனை கொன்று போட்டு விட்டேன் என்று அவங்க எதிரிகள் அப்படி சொல்லி சந்தோஷப்படக்கூடாது, அப்படி செய்யாமல் தடுத்து விடுங்கள் என்று சொல்லும் இடத்தில் இங்கு தன்னுடைய நிலைமையையும் அவர் சொல்லியிருக்கிறார், சத்துருக்கள் பற்றி சொல்லுகிறார். அடுத்து 15 பார்த்தீர்கள் ஆனால், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். வலை, இந்த வலை என்பது ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம் மற்ற சங்கீதத்திலே, அது கன்னி என்று சொல்லப்படுகிறது. நான் அதை பற்றி விளக்கியிருக்கிறேன். வேட்டைக்காரர்கள் ஒரு மானையோ புலியோ வேட்டையாடும் பொழுது காட்டில் போய் ஒரு வலையை விரித்து போடுவார்கள், அது மேலே இலைகளெல்லாம் கொட்டி அந்த வலை இருப்பது தெரியாமல் செய்து விடுவார்கள். அது தெரியாமல் அங்கே வந்து கால் வைக்கும் அந்த புலியோ மானோ அந்த வலையில் சிக்கிக்கொள்ளும். அந்த வலைக்கு பேர் கன்னி. ஆக இப்படியாக தாவீதுக்கு கன்னி வைத்திருக்கிறார்கள். கன்னி என்பது பல நிலைகள், அதாவது எட்டப்பறைகள்லாம் சொல்லுவார்கள் இல்லையா, எட்டப்பறைகளை வைத்தோ அல்லது இந்த அவருடைய எதிரிகள் தூது அனுப்பி அல்லது தாவீதுடைய ஆட்களையே பயன்படுத்தி அவர்களுடைய நண்பர்களே பயன்படுத்தி அவர் எங்கே இருக்கிறார் என்று காட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று லஞ்சம் கொடுத்தோ, எப்படியாவது இப்படி பல ரூபத்தில் அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று மேற்கொள்ளப்படுகிற அந்த காரியங்களுக்கு பேர் தான் அந்த வலை. அப்போ அந்த வலையிலிருந்து என் கால்களை நீங்களாக்கி விடும் என்று இங்கே வலை என்று சொல்லும்போது அங்கே சத்துருவை சொல்கிறார். மீண்டும் 19 வசனத்தை பாருங்கள், என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். இப்போ இங்கே கூட பாருங்கள், உக்கிரம்னா ரொம்ப உச்சம், ரொம்ப தீவிரமாக அவருடைய பகைஞர்கள் அவரை பகைத்து அவரை கொள்ள நினைக்கிறார்கள், அவரை துன்பப்படுத்துகிறார்கள். ஆக இந்த சங்கீதத்தை அவர் இந்த சங்கீதத்தோட பின்புலம் என்னவென்று சொன்னால், தாவீது இப்படியாக எதிரிகளிடமிருந்து தப்பித்து ஓடக்கூடிய ஒரு காலகட்டம், அல்லது எதிரிகள் அவரை தாக்கி அவரை கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இந்த சங்கீதத்தை அவர் பாடியிருக்கிறார். சரி, இந்த சங்கீதத்தை நம்முடைய போதகர்கள்லாம் இதை 3 பிரிவாக பார்க்கிறார்கள். முதல் பிரிவு இந்த ஏறக்குறைய 15:21 வரையிலான அந்த பகுதி, அது எதை பற்றிதான பகுதி என்று சொன்னால், தன்னுடைய இக்கட்டான நிலையை, அவர் இருக்கக்கூடிய அந்த ஆபத்தான நிலையை அங்கே குறிப்பிட்டு அதிலிருந்து தனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதல் பகுதி. அவருடைய அப்போது உள்ள அவருடைய காலகட்டத்தை சொல்லக்கூடிய அந்த ஆபத்தான காலகட்டத்தை சொல்லக்கூடிய பகுதி. ரெண்டாவது பகுதி எங்கே இருக்குது என்று பார்த்தால், 8-14 வரையில் இங்கே தேவனுடைய கர்த்தருடைய அந்த மகிமையை சொல்லக்கூடிய, அவருடைய நன்மையை சொல்லக்கூடிய, கர்த்தருடைய அந்த தன்மைகளை சொல்லக்கூடிய பகுதியாக இது தாவீது எப்படி கர்த்தரை பார்க்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த மூன்றாவது பகுதி தான் இந்த முதல் பகுதி. இந்த முதல் பகுதியிலே வந்து அவர் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இங்கே அவர் சொல்லுகிறார். அங்கே தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயம் இருக்கிறது என்று பார்த்தோமானால், இங்கே பாருங்கள் மூன்றாவது வசனம் அவர் சொல்லுகிறார், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும். காத்திருக்கிற, உம்மை நோக்கி காத்திருக்கிற. அப்போ காத்திருக்கிற என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது, காத்திருப்பு என்பது காலத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. காலம் என்றால் என்ன? அது நேரம், அது மணித்துளிகள், அது வாரம், அது மாதம், அது வருஷம், இதெல்லாம் காலங்கள் தான். அப்போ காத்திருப்பு என்பது காலத்தோடு சம்மந்தப்பட்டது. அப்போ இங்கே தாவீது என்ன சொல்கிறாரு? கர்த்தரை நோக்கி அவர் காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறாரு? இவர் சொல்கிற நேரம் பார்த்து கர்த்தர் வந்து உதவி செய்யணும் அப்படி கிடையாது. இவர் தன்னுடைய கோரிக்கை வைத்து விட்டார், இதுக்கப்புறம் அவரோட வேலை என்ன? காத்திருப்பது மட்டும்தான். போய் கர்த்தரை நோக்கி ஏன் இன்னும் எனக்கு பதில் சொல்லலை, ஏன் என்னை இன்னும் காப்பாற்றலை, அப்படி கிடையாது, காத்திருப்பது. அப்போ விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தன்மை, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை நோக்கி ஜபங்களை மேற்கொள்ளும் போது நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை இங்கே சொல்லப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால் காத்திருப்பது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடமும் அங்கே சொல்லப்படுகிறது. ஐந்தாவது வசனம், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். மீண்டுமாக இங்கே காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார், நாள் முழுவதும் என்று சொல்லுகிறார். ஒரு நாள் முழுவதும் காத்திருப்பதாக சொல்லுகிறார். இப்போ நம்ம வந்து இது வந்து 24 மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லை, ஒரு நீண்ட நேரம் என்பதான ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை செய்துவிட்ட பிறகு நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், எவ்வளோ காலமானாலும் காத்திருக்க வேண்டும். தேவனுக்கே உரிய ஒரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, காலம் உண்டு என்று வேதவசனம் சொல்வது போல, நாம் மேற்கொள்கின்ற அல்லது நாம் சொல்லுகின்ற நம்முடைய தேவையை கூட அவராக முடிவு பண்ணுற நேரத்தில் அவர் நிறைவேற்றுவார் என்று நம்பி காத்திருக்க வேண்டும். அப்புறம் இன்னொரு இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இப்படியாக காத்திருப்பதாக சொல்லுவார். 21 பாருங்க, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். மூன்று இடங்களில், மூன்று வசனங்களில் இங்கே தாவீது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், காத்திருக்கிறேன், காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக நமக்கு இந்த தன்மை இருக்க வேண்டும். ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாம் ஒரு விண்ணப்பத்தை செய்துவிட்ட பிறகு கர்த்தர் அவருடைய நேரத்திலே அவருடைய சித்தத்தின்படி அதனை நிறைவேற்றுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பினை. அடுத்தது நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய இன்னொரு குணத்தை இங்கே தாவீது வெளிப்படுத்துகிறார். தன்னை தாழ்த்தி கொண்டு, தான் ராஜாவாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு மிக பிடித்தமான ஒரு தாசன், அதனால்தான் தேவதாசன் என்று சொல்கிறார்கள். ஒரு தாசனாக இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு தீர்க்கதரிசியும் கூட அவர். ஆனால் அவருக்கு தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க, 4வது வசனத்தில் இங்கே ஏறக்குறைய 3 தடவை இப்படியாக அவர் சொல்லுகிறார். 2வது வசனத்தில், 1வதுலேருந்து பார்க்கலாம், உம்மிடத்தில் என் ஆத்மாவை வைத்துகிறேன். உம்மிடத்தில், ஆங்கிலத்திலே அதை தாய் என்று சொல்லுகிறார்கள், தாய்னா உம்மிடத்தில். அப்புறம் 2வது வசனத்தில், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று மறுபடியும் கர்த்தரை தான் சுட்டி சொல்கிறார். 3வது, உம்மை நோக்கி என்று சொல்கிறார். அடுத்ததாக 4வது வசனத்தில், உம்முடைய வழிகளை என்று மறுபடியும் உம்முடையன்னு சொல்கிறாரு. 5வது வசனம் பாருங்கள், உம்முடைய சத்தியத்திலே என்று சொல்கிறார். அப்புறம் அதே 5வது வசனம் கீழ்ப்பகுதியில், உம்மை நோக்கி என்று சொல்கிறார். 6வது வசனத்தில், உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் என்று உம்முடைய, 7வது வசனம் அப்படியே போகுது, போயிட்டே தான் இருக்கும், உம்முடைய தயவு நிமித்தம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உம்முடைய என்று சொல்லும் பொழுது தேவனை முன்னிலைப்படுத்துகிறார், முன்னே வைக்கிறார், முன்னிலைப்படுத்துகிறார். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, உங்களை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை என்று சொல்வது போல. அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகிறார், எனக்கு போதித்தருளும், எனக்கு சொல்லி கொடுங்க. பாருங்கள் 4வது வசனத்தில் சொல்கிறாரு, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அது ஒரு போதனைன்னு சொல்கிறாரு. அடுத்து மீண்டும் எப்படி சொல்கிறாரு, எட்டாவது வசனத்தில் பாருங்கள், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் போதிக்கிறார். எல்லாம் டீச்சிங் தான், போதனை தான். பிறகு ஒன்பதாம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னோமா, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அப்போ உம்முடைய என்று சொல்லிவிட்டு பிறகு போதித்தருளும் வழியை காட்டும், போதித்தருளும் வழியை காட்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன, அவர் தான் நம்முடைய தலைவர், நாம் வந்து அவருடைய சிஷ்யர். அப்போ சிஷ்யரோட வேலை என்ன, தலைவர் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். அவர் நம்முடைய குரு. அப்போ குருவோட மாணவர் என்ன செய்யணும், குரு சொல்வதை நாம் கேட்டு நடக்க வேண்டும். அப்போ மாணவர் தன்னை மாணவர் என்று அறிக்கையிட வேண்டும். குருவே, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனால் கூட அந்த ஆசிரியர், அந்த குரு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை நம்ம பின்பற்றணும். அப்போ தான் நமக்கு அந்த போதனை நமக்கு கிடைக்கும். இப்படி ஒரு தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். இறுதியாக இந்த தன்னுடைய மீறுதலையெல்லாம் மன்னிக்கும்படியாக வேண்டுகிறார். 11 பாருங்கள், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தை நிமித்தம் அதை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்படி சொல்லிட்டு என்னை மன்னித்தருளும், என்னுடைய அந்த தப்பிதங்கள்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க, என் பாவங்களெல்லாம் மன்னித்தருளும்னு 18 வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, கீழும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார். கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னால், எப்போதுமே ஒரு வேண்டுதல் செய்யும்போது நாம் எப்போதுமே நமக்காக மட்டுமே வேண்டாமல் ஜபம் செய்யாமல் நாம் சபைக்காக ஜபிக்க வேண்டும், பிறருக்காக ஜபிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல முன்மாதிரி காட்டுவதற்காக 22 வசனம் பாருங்கள், தேவனே இஸ்ரேவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். இங்கே இஸ்ரேவேல் என்று சொல்லக்கூடியது அவருடைய ஜனத்தார். அந்த ஜனத்தாரை சொல்கிறார், அந்த இஸ்ரேவேல் தேசத்தை சொல்கிறார். தேசம் என்று சொன்னாலும், இஸ்ரேவேலர்கள் என்று சொன்னாலும், அது தேவனுடைய ஜனத்தாரை தான் குறிக்கிறது. ஆகவே நாம் கூட இன்றைய நாளிலே இப்படி தினந்தோறும் நாம் மேற்கொள்ளக்கூடிய நம்முடைய ஜெபங்களிலே, இல்ல ஆராதனைகளிலே, நாம் நம்முடைய இல்லத்துக்கு மட்டும், நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும் நாம் ஜெபம் செய்யாமல் நாம் நம்முடைய சபைக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபை என்று சொல்லும்போது காஜா உத்தாதமா சபை மட்டுமல்ல, மெய்யான சபைகள், உலகத்தில் உள்ள அனைத்து மெய்யான சபைகளுக்காகவும், அவருடைய ஜனமாகிய விசுவாசிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு இப்பொழுது நாம் இன்றைய நாளுக்கான நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா 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 Hallelujah, praise Lord, 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 praise Lord. Hallelujah, praise Lord, 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 praise Lord. Hallelujah, praise Lord, 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 praise Lord. Hallelujah, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. Hallelujah, praise Lord, 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 praise Lord. ஆண்டவரே பரம்பிதாவே தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே மேசியாவே இரட்சகரே எல்லா துதி கன மகிமையும் உன் நாமத்திற்கு செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உன் நாமத்திற்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே இதோ இந்த இக்கட்டான இந்த காலகட்டத்திலே நாங்கள் மறுபடியுமாக ஆண்டவரே குடும்ப சகிதமாக நாங்கள் அனைவரும் உமக்கு முன்பாக மண்டிட்டு உம்மை நோக்கி இறஞ்சுகிறோம் ஏசப்பா. இதோ சற்று முன்பு நாங்கள் வாசித்த அந்த சங்கீதங்கள் பிரகாரமாக தாவீது ராஜா சொன்னது போல நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னது போல நாங்களும் இப்படியாக தனித்து விடப்பட்டவர்களாகவும் சிறியவர்களாகவும் நாங்கள் இப்படி இப்பொழுது எங்கள் இல்லங்களில் இருக்கிறோம். இப்படியாக தாவீது வேண்டியது போல நாங்களும் வேண்டுகிறோம். எங்களை நினைத்தருளும் அப்பா ஏசப்பா, எங்களை நினைத்தருளும். எங்கள் துன்பத்தையும் எங்கள் வருத்தத்தையும் பார்த்து எங்கள் பாவங்களெல்லாம் எங்களுக்காக மன்னித்தரலும் அப்பா. எங்கள் பாவங்களெல்லாம் எங்களுக்காக மன்னித்தரலும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்களை நீர் மன்னித்தரலும் அப்பா. இதோ சற்று முன்பு நாங்கள் வாசித்த அந்த சங்கீத புஸ்தகத்தில் ஆண்டவரே நீர் இரக்கமுள்ள தேவனும் காருண்யம் மிக்க தேவனுமாய் இருக்கிறீர். ஆகவே அப்படிப்பட்ட காருண்யமும் இரக்கமும் மிக்க உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் உமக்கு எதிராக செய்த அக்கிரமங்கள் உண்டு ஆண்டவரே, அந்த அக்கிரமங்கள் எல்லாம் நாங்கள் இப்பொழுது அறிக்கையிட்டு அதற்காக மன்னிப்பு கோருகிறோம். நாங்கள் உமக்கு எதிராக உமது கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு எதிராக செய்துவிட்ட மீறுதல்களும் அதிகம் அப்பா. இதோ அதையும் கூட இப்பொழுது அறிக்கையிட்டு அதற்காக மன்னிப்பு கோருகிறோம். எங்களுக்கு பாவம் மன்னிப்பை தந்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக ஆண்டவரே எங்களை தண்டித்து விடாதேயும். உம்முடைய மிகுந்த இரக்கத்தோடும் கிருபையோடும் அவற்றையெல்லாம் நினையாதையும் அப்பா, நினையாதையும். இதோ சங்கீத புஸ்தகத்திலே தாவீது சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம், வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் நினைத்து நினையாதையும் அப்பா, நினையாதையும். மாறாக உம்முடைய மிகுந்த இரக்கத்தோடு எங்களை நோக்கிப்பாரும். எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த இக்கட்டான காலகட்டத்திலிருந்து எங்களுக்கு மிக விரைவிலேயே விடுதலை தரும் அப்பா. நாங்கள் பழைய வாழ்க்கைக்கு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி மறுபடியுமாக நாங்கள் அனைவரும் சபைக்கு செல்ல வேண்டும். முதல் ஆலயத்திற்குள் சென்று இதோ ஒரு சபையராக நாங்கள் அனைவருமாக சேர்ந்து உங்கள் முன்பாக மண்டியிட்டு முழுங்கால் படியிட்டு நாங்கள் உம்மை நோக்கி சேவிக்க வேண்டும். இதோ சபைகளிலே நாங்கள் ஓய்வு நாள் ஆராதனைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். சபையிலே ஆண்டவரே நாங்கள் சென்று திருவிருந்து சடங்கிலே கலந்து கொள்ள வேண்டும். அந்த பழைய இயல்பு வாழ்க்கையை மறுபடியுமாக எனக்கு தந்தருளும். எங்களுக்கு மறுபடியுமாக விடுதலை தரும் ஏசப்பா. முதல் சித்தம் இருக்குமானால் ஆண்டவரே இந்த இக்கட்டான வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு மிக விரைவிலேயே விடுதலை தாரும், விடுதலை தாரும், விடுதலை தாரும் அப்பா, விடுதலை தாரும் ஏசப்பா. உண்மை அன்றி வேறு யார் எங்களுக்கு தேவன்? உண்மையே நாங்கள் நாடியிருக்கிறோம், உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீ ஜீவனுள்ள தேவன், எங்கள் அழுகையை கேட்கக்கூடிய தேவன், எங்களை ரட்சிக்கக்கூடிய தேவன். இதோ அந்த கோட்பாட்டிலே ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாக இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஏசப்பா, விடுதலை தாரும், விடுதலை தாரும், விடுதலை தாரும் ஏசப்பா, விடுதலை தாரும், விடுதலை தாரும். இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை தாரும். இதோ எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. இந்த COVID-19 நச்சு கிருமியிலிருந்து அனைவருக்கும் பாதுகாப்பை தரும் அப்பா, அனைவருக்கும் பாதுகாப்பை தரும் அப்பா. இதோ கர்ப்பிணி பெண்களுக்காக சகோதரிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். இதோ இலங்கைக்கு திரும்ப வேண்டிய சகோதரி சிறியானி, அவருடைய கணவர் சகோதரி சில்வஸ்டர், அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இதோ தன்னுடைய இல்லத்துக்கும் நாட்டுக்கும் திரும்ப வேண்டிய போதகர் ஈனோக் அவர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவருடைய தேவையும் ஆண்டவரே நீர் பூர்த்தி செய்தவையும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். கர்த்தரின் ஜெபத்தை இப்பொழுது நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்துடன் நம்முடைய இல்லாரதனை ஒரு முடிவுக்கு வருகிறது. அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் பெயரால் என்னுடைய சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா.